வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
இன்னைக்கு நான் சொல்ல போறது கதை இல்லை, நிஜத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தரோட வாழ்க்கை. இந்த உலகம், மீடியா, இதெல்லாம் ஒருத்தர் ஃபெயில்டு ஜீனியஸ், அதாவது தோல்வி அடைஞ்ச மேதைன்னு சொல்லுது. 8 வயசுலேயே நாசாவுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்ச ஒரு பையனை இந்த உலகம் ஏன் தோல்வி அடைஞ்ச மேதைன்னு சொல்லுதுங்கிறது தான் கிம் யுங் யோங்கோட கதை. 1962 சவுத் கொரியாவில் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸருக்கும் ஒரு ஆசிரியைக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு கிம் யுங் யோங்னு பேர் வைக்கிறாங்க. கிம் தன்னோட 1 வயசுலேயே கொரியன் எழுத்துக்களை, சைனீஸ் எழுத்துக்களெல்லாம் கற்றுக்கிறாரு. 3 வயசுலேயே கடினமான டிஃப்ரென்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ் கணக்குகள் எல்லாம் சால்வ் பண்ணுறாரு. 5 வயசுல கொரியன், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ஜாப்பனீஸ்னு பல மொழிகளை சரளமாக பேசுகிறவராக இருக்காரு. 8 வயசாக இருக்கும்போது கிம்முக்கு ஒரு கடிதம் வருது. நாசா அமெரிக்காவுக்கு வர சொல்லி கிம்மை அழைச்சது தான் அந்த கடிதம். கிம்மும் அமெரிக்கா போகிறாரு. அங்கேயே ஃபிசிக்ஸ் படித்து நாசாவிலேயே வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. கடினமான கணக்குகளை சால்வ் பண்ணி நாசாவில் இருக்கிற பல பேரை வியக்க வைக்கிறது, உலக அளவில் சாதனை படைக்கிறதுன்னு இப்படியான ஒரு பிரபலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் கிம்முக்கு அதில் சந்தோஷம் இல்லை. நண்பர்கள்னு சொல்லிக்க யாரும் இல்லை. தனிமை, வேலை, இதை தவிர எதுவுமே பார்க்காத கிம் ஒரு கட்டத்தில் இது எதுவுமே வேண்டாம்னு முடிவு பண்ணுறாரு. 16 வயசு இருக்கும்போது இந்த இடத்துக்கு நம்ம வந்துட மாட்டோமா, இந்த இடத்த நம்ம அடைஞ்சிட மாட்டோமான்னு பல பேர் ஆசைப்பட்ட வேலையை, பதவியை, வாய்ப்புகளை, பிரபலமான வாழ்க்கையை இதையெல்லாம் தூக்கி எறிகிறாரு. தன்னோட மன நிம்மதியும் சந்தோஷமும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னோட சொந்த நாடான சவுத் கொரியாவுக்கு 16வது வயசில் வர்றாரு. அறிவும் நாசா மாதிரியான ஒரு இடத்துல வேலை செஞ்ச அனுபவமும் இருந்தாலும் ஒரு சாதாரண நபராக வாழ ஸ்கூல், காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் தேவைன்னு தன்னோட படிப்பை முதல்ல இருந்து படிச்சு ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகுறாரு கிம். கொஞ்ச காலம் ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு கடைசியா ஒரு ப்ரொஃபசர் ஆகுறாரு. இப்படி ஒரு பிரபலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு சின்ன வயசுலயே ஒரு மேதாவியா இருந்துட்டு 8 வயசுல நாசாவுக்கு அழைக்கப்பட்ட ஒரு நபர் இது எதுவுமே வேண்டாம்னு விட்டுட்டு வந்ததா இந்த உலகமும் மீடியாவும் என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஃபெயில்டு ஜீனியஸ்னு. பிறக்கும் போதே பல திறமைகளோட பிறந்து அதை சரியா பயன்படுத்திக்காம, சாதனைகள் எதுவும் பெருசா செய்யாம அதை வீணாக்குன ஒரு தோல்வி அடைஞ்ச மேதை அப்படின்னு மீடியாக்கள் அவரை பத்தி செய்திகள் வெளியிட்டது. ஆனா கிம் ஒரு நாள் கூட அதை ஏத்துக்கல. கிம் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் இப்போ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா என்னோட சந்தோஷத்தை ஏன் மற்றவங்க தோல்வியா பாக்குறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. நான் ஏதாவது ஒரு உயர்ந்த பதவியில இருப்பேன், இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்ப்பு படி நான் நடக்கலங்கிறதுக்காக என் வாழ்க்கை ஒரு தோல்வி அப்படின்னு ஆகாது. தினமும் எழுந்து கணக்கு போட்டு சாப்பிட்டு தூங்கி திரும்ப திரும்ப அதே வேலையை செய்யற ஒரு மெஷின் மாதிரியான வாழ்க்கையை விட மனுஷங்களோட பேசி சிரிச்சு உறவுகளோட உறவாடுற இந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கு. இதுதான் என்னோட வெற்றி அப்படின்னு கிம் சொல்றாரு. இன்னைக்கும் நீங்க இன்டர்நெட்ல ஃபெயில்டு ஜீனியஸ் அப்படின்னு தேடினா கிம்மை பத்தின தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நிஜத்துல கிம் நிம்மதியான, சந்தோஷமான, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நாம வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், அதாவது நிரூபிக்கணுங்கிறக்காகவே நமக்கு பிடிக்காத வேலையோ வாழ்க்கையாவே இருந்தாலும் அந்த வேலையை செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத கிம் யங் யாங் புரிஞ்சுக்கிட்டாரு. இதுதான் கிம்மோட வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய பாடமும் கூட. இந்த ஒரு ஸ்கூலில், இந்த ஒரு காலேஜில் படித்து இப்படிப்பட்ட ஒரு வேலையில் இவ்வளோ சம்பாத்தியத்தில் இருந்தால், இந்த வயசில் வீடு கட்டி கார் வாங்கி கல்யாணம் பண்ணியிருந்தா தான் நீ ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறதா அர்த்தம்னு சொல்லி, எது சந்தோஷமான, எப்படி இருந்தால் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைன்னு இங்கே நிறைய டெஃபினிஷன்ஸ், அதாவது விளக்கங்கள் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிறக்காக நமக்கு தேவையோ தேவையில்லையோ நிறைய வேலைகளை, நிறைய முயற்சிகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு நிஜத்திலேயே எது பிடிக்குதோ, எது நிம்மதியை தருதோ அதை செய்யாமல் மற்றவங்க எதை வெற்றின்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே தானாக உருவாகுது. சில சமயம் நம்ம உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயத்த தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம், பிடிச்ச ஒரு வேலையை தான் பார்த்துட்ருப்போம். இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நான் நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நம்ம நினைப்போம். நான் நல்லவன், சமூக அக்கறை கொண்டவன், புத்திசாலி, நியாயமானவன் அப்படின்னு தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம எப்போவுமே நினச்சிட்ருக்கோம். நாம் ஏன் பிறட்ட நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கே நம்ம முயற்சிக்கிறோங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் சோஷியல் அக்செப்டன்ஸ், சமூக ஏற்பு. அதாவது பிறரால் நம்ம ஏற்றுக்கப்படணுங்கிற ஆசை இயற்கையாகவே மனுஷங்களுக்குள்ள இருக்குன்னு சைக்காலஜியில் சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட பழங்கால மூலம் தான். இதை நம்ம பல எபிசோடுகளில் பேசியிருக்கோம். ஆதி காலத்தில் மனுஷங்க ஆபத்து இல்லாமல் இருக்கணும்னா கூட்டம் கூட்டமாக இருக்கணும். அந்த கூட்டத்தில் யாரும் அந்த மனுஷனை தனித்து விட்டுறக்கூடாது. அதுக்காகவே மற்றவங்க ஏற்றுக்கும்படி இருக்கணும்னு நினச்சி பிறரை ப்ளீஸ் பண்ணும்படியான, நம்மக்கிட்ட தகுதி இருக்குன்னு பிறர்கிட்ட ப்ரூவ் பண்ணும்படியான செயல்களை செய்யறது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் சக மனுஷங்களோட உதவி நமக்கு எப்பவுமே தேவைப்படுது. நம்ம உதவி பிறருக்கு தேவைப்படுற வரைக்கும் நிச்சயமா நமக்கும் அவங்க உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஒருவேளை நம்ம பிறருக்கு தேவைப்படலன்னா நமக்கும் அவங்க உதவ வரமாட்டாங்களோ அப்படிங்கிற பயம் நமக்குள்ள இருக்கிறதால சில நேரம் பாருங்க, நான் நல்ல நிலையில இருக்கேன், நான் அக்கறையோட இருக்கிறேன், உயர்ந்த பதவியில இருக்கேன்னு பிறர்கிட்ட நிரூபிச்சு நம்ம முக்கியத்துவம் குறைஞ்சிராம பாத்துக்கிறோம். நம்மளை யாரும் ரீப்ளேஸ் பண்ணாம, அதாவது நமக்கு பதிலா நம்ம இடத்த யாரும் பிடிச்சிராம பாத்துக்கிறோம். இப்படி நம்மளை நாமே தொடர்ச்சியா ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால நம்ம முக்கியத்துவத்தை யாரும் மறக்க மாட்டாங்க. அப்போ நம்மளை யாரும் தூக்கி போட்டுற மாட்டாங்க. யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு இர்ரீப்ளேசபிள் ஆளா நம்ம இருப்போம் அப்படின்னு நினைச்சு கூட நம்மளை நாமே நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம்னு சொல்லப்படுது. ரெண்டாவது ஒரு காரணம் என்னன்னா செல்ஃப் பிரசன்டேஷன். மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்கணும்னு, பிறரோட கண்களுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா தெரியணும்னு தீர்மானிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது, அதாவது செயல்படுறது, இதுதான் செல்ஃப் பிரசன்டேஷன் சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு பிறர் மனசுல நான் ஒரு அன்பான உதவி செய்யற மனப்பான்மை கொண்ட ஒரு நபர்னு ஒரு இமேஜை, ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஓடி ஓடி உதவுறது நம்மால் முடியலைன்னா கூட அவங்க கேட்குறத செஞ்சு உதவுற மனப்பான்மை கொண்ட நபர் தான் நான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அந்த இமேஜை உருவாக்கிக்க நினைக்கிறது, இதுதான் செல்ஃப் ப்ரெசன்டேஷன் சொல்லப்படுது. நான் இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கக்கூட பிறர்கிட்ட நம்மளை ப்ரூவ் பண்ணிக்க முயற்சிக்கிறதா ஆராய்ச்சிகளை சொல்லப்படுது. சரி, நான் ஏன் என்னை ப்ரூவ் பண்ணிக்க முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுதான் அடுத்து வரக்கூடிய ரெண்டு பாயிண்ட். ஒன்று, ப்ரியாரிட்டைஸ், அதாவது முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கணும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், பிறர் நம்மளை ஏற்றுக்கணும்னு ஆசைப்படுற இந்த சோஷியல் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது பழங்காலத்திலிருந்தே நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரிணாமம் சார்ந்த, அதாவது எவல்யூஷன் சார்ந்த ஒரு எண்ணம் அப்படின்னு. ஒரு சில நேரங்களில் நம்மளை அறியாமையே நம்மளை பிறர்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில செயல்களை நம்ம செஞ்சுருவோம். ஆனால் ஒரு வேளை நம்ம செல்ஃப் அவேர், அதாவது சுய விழிப்புணர்வோடு இருந்து நம்ம என்ன செய்கிறோம், அதை எதனால் செய்கிறோன்னு நமக்கே தெரிய வந்துச்சுன்னா, அப்போ நம்ம பிறரை இம்ப்ரெஸ் பண்ண தான் இந்த செயலை செய்ய போகிறோம்னு நமக்கு புரிஞ்சதுன்னா, அந்த சமயத்தில் நம்ம எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், அதாவது எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நாம் தான் முடிவு பண்ணணும். எடுத்துக்காட்டுக்கு எல்லோரும் அந்த ஃபோன் வச்சுருக்காங்க, நானும் அதை வாங்கி என்னாலேயும் வாங்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். எல்லோரும் அந்த ஒரு விளையாட்டை தான் பார்க்குறாங்க, நானும் அதை பார்த்து இதை பற்றி எனக்கும் தெரியணும்னு நான் மற்றவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு. நமக்கு பிடிக்காத ஃபோனாக இருந்தாலும் பிடிக்காத விளையாட்டாக இருந்தாலும் அந்த ஃபோனை வாங்குறது, அதை பார்க்குறதுன்னு மற்றவங்கக்கிட்ட நம்மளை ப்ரூவ் பண்ணணுங்கிற எண்ணத்தை நம்ம முன்னுரிமை கொடுத்து அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ண போகிறோமா, இல்லை எனக்கு அந்த ஃபோனில் அந்த விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நமக்கு பிடிச்சதை செஞ்சு நம்மளோட சந்தோஷத்தை நம்ம ப்ரியாரிட்டைஸ், அதாவது முன்னுரிமை கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். அதே நேரம் இந்த எபிசோடோட தலைப்பில் கூட தொடர்ச்சியாக நம்மளை பிறர்கிட்ட நிரூபிக்கணும் அப்படிங்கிறத தவிர்க்கணும், அதாவது அவாய்ட் பண்ணணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அதை முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணணும், அதாவது நிறுத்தணும்னு சொல்லலை. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா சில சமயங்களில் நம்மளை பிறர்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டியதும் அவசியமானதாக ஆகிடுது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில இடங்களில் வேலையில் நம்ம என்னதான் கடினமாக உழைச்சி எல்லா வேலையும் செஞ்சுருந்தாலும் அது மட்டும் போதாது, நம்ம தான் அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னு நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும்படியாக ப்ரூவ் பண்ணும்படியாக நம்ம அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம், அதாவது சம்பள உயர்வோ பதவி உயர்வோ நமக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட சமயங்கள்லையும் நம்ம தகுதி என்னங்கிறத பிறருக்கு நம்ம நிரூபிக்காம விட்டுட்டா நம்ம உழைப்புக்கான ஊதியத்தை வேற யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் முடிஞ்ச வர உங்களை நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்மளை நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள ஓட முயற்சி செய்யாதீங்க. ஆனால் தேவையான இடத்துல உங்களை நீங்கள் முயற்சிக்கவும் தயங்காதீங்க. ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு நாம் உண்மையாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். நான் புத்தகத்துலேயும் விளையாட்டுலேயும் அதிக ஆர்வம் இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு படிக்காத ஒரு புத்தகத்தை படித்ததாகவும் பார்க்காத ஒரு விளையாட்டை பிடிச்சதாகவும் சொல்லி மற்றவங்கக்கிட்ட நான் இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அப்படின்னு நம்ம ஒரு இமேஜ், அதாவது பிம்பத்தை கட்டமைச்சிடலாம். ஆனால் நமக்கு உண்மை என்னன்னு தெரியும். நம்ம பிறர்கிட்ட ப்ரூவ் பண்ணிக்க நம்ம உருவாக்கின அந்த ஒரு இமேஜ், அந்த ஒரு பிம்பம் உண்மையான நாம் இல்லை, நம்ம நம்மளே ஏமாற்றிக்கிறோம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். பிறர் நம்மளை பாராட்டலாம், உயர்வாக நினைக்கலாம், ஆனா அது எல்லாமே நம்ம பொய்யா உருவாக்குன அந்த ஒரு பிம்பத்துக்கு தான். நாம தோல்வி அடைஞ்சவங்க இல்லை, நாம ஒரு வெற்றிகரமான சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பிறர்கிட்ட ப்ரூவ் பண்ணணுங்கிறக்காக நமக்கு பிடிக்காத செயல்களை வேலைய ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு கூட நம்ம இருந்துடலாம். ஆனால் அதனால் நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருந்தாலும் பிற நம்மளை எவ்வளோ உயர்வாக நினச்சாலும் நம்ம என்னதான் ஒரு பிரபலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதில் ஒரு திருப்தியோ நிம்மதியோ இருக்காது. நம்ம யார்கிட்டையெல்லாம் நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க கூட சில மணி நேரங்களோ சில நாட்களோ இல்லை சில வருஷங்களோ கூட சேர்ந்து பயணிப்போம். ஆனால் நம்ம கூட நம்ம வாழ்க்கை முழுக்க பயணிச்சாகணும். அதுவும் நம்மளை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான இமேஜை நம்ம கட்டமைச்சிட்டா நம்மளை நாமே ஏமாற்றிக்கிட்டு இந்த வாழ்க்கை முழுக்க நம்ம கூட நாமே பயணிக்க வேண்டியிருக்கும். அது நம்ம நிம்மதியை கெடுத்து நம்மளை நாமே விரிக்க வச்சிடும். ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே ஜென்யூனாக ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருந்து அதை செய்யணும்னு விருப்பப்பட்டால் அதை செய்யுங்க. ஆனால் அப்படி இல்லாமல் பிறர்கிட்ட உங்களை நிரூபிச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யான இமேஜை கட்டமைச்சிங்கன்னா அதை ரொம்ப நாள் காப்பாற்ற முடியாது. கடைசியாக பிறர்கிட்ட நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1000 விஷயத்தை நம்ம செஞ்சாலும் நமக்கு நம்மளையே பிடிக்காத போது, நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாத போது, நம்மளை நாமே வெறுக்கும் போது எத்தனை பேர் தான் நம்மளை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு அங்கீகரித்தாலும் அது நமக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. அதனால் இந்த கிம் யுங் யோங்கோட கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறரோட அப்ரூவல் விட உங்களோட ஆனந்தம் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் பற்றின உங்களோட கருத்துக்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரிப்ளைங்கிற பட்டன் அழுத்தி நீங்கள் எனக்கு சொல்லலாம். அல்லது இன்ஸ்டாகிராமில் யோர்ஸ் பாசிட்டிவ்லிங்கிற பேஜ்லேயோ அல்லது பூங்கொழி சுந்தரம் அப்படிங்கிற என்கிட்டயோ நீங்கள் சொல்லலாம். மறக்காமல் நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஸோ தட் இனி வெளியிடக்கூடிய எபிசோடுகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யார்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபையில் மட்டும். நன்றி.